நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. ஜனவரி மாதம் 25 நாள் புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் காங்கிரஸ் தலைவர் பிரியங்கா காந்தி அழகாக இருப்பதால் அவர் உத்தரப்பிரதேச தேர்தலில் முன்னிறுத்தப்பட்டுள்ளார் என்ற பாஜக தலைவரின் கருத்து சர்ச்சையானது குறித்த செய்தி.
பொதுவாகவே வந்து பெண்களை ஒரு உடலாகவும் ஒரு பிள்ளை பெறும் இயந்திரமாகவும், அவர்கள் வீட்டுக்கு வெளியில் போய் வேலை செய்யக்கூடாதவர்களாகவும், குழந்தை பெற்று கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறவங்களாக தான் பெண்களை பாக்குறாங்க.
ஜல்லிக்கட்டு போராட்டத்தை அடுத்து தமிழகத்தில் பெப்சி கோக் விற்பனை நிறுத்தப்பட போவதாக வணிகர்கள் தெரிவித்துள்ளது குறித்த செய்தி.
இந்த பெப்சி கோக் நிறுவனம் தான் நம்மளுடைய குடிநீர் ஆதாரமான குடிநீரை ஒட்டு மொத்தமா உறிஞ்சிடுறான்.
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர் சிவக்குமார். அமெரிக்க அதிபர் தேர்தல் வாக்குப்பதிவில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் அது குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்படும் என்றும், அதன் மூலம் வாக்களிப்பு முறைகளில் சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்படும் என்றும் அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். உயிரிழந்தவர்கள் பெயரிலும் அமெரிக்காவில் சட்டப்பூர்வமாக வாக்களிக்க இயலாதவர்களும் வாக்களித்திருப்பது குறித்து விசாரணையில் கவனம் செலுத்தப்படும் என்று தனது ட்விட்டர் பதிவில் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதனிடையே குடியேறிகளை கட்டுப்படுத்தல் மற்றும் முக்கிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் உள்பட இன்று சில முக்கிய முடிவுகளை டிரம்ப் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சோமாலியாவின் தலைநகரான மொகதீசுவில் தீவிரவாதிகளின் தாக்குதலுக்கு உள்ளான ஒரு ஹோட்டலில் 28 சடலங்கள் இருந்ததை தாங்கள் கணக்கிட்டதாக ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். டாயா ஹோட்டலில் நடந்த 2 குண்டுவெடிப்புகளில் 7 செய்தியாளர்கள் உட்பட 43 பேர் காயமடைந்துள்ளனர் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலில் உயிர் பிழைத்த ஒரு செய்தியாளர் இது குறித்து கூறுகையில், நானும் மற்ற பத்திரிகையாளர்களும் இது குறித்து செய்தி சேகரிக்க சென்றோம். அங்கு குழப்பமான காட்சியை தென்பட்டது என்றார். இதனிடையே தாங்கள்தான் இந்த தாக்குதலை நடத்தியதாக இஸ்லாமிய தீவிரவாத இயக்கமான அல் ஷபாப் தெரிவித்துள்ளது. தனது சக நாட்டு வீரரான நெஸ்டா கார்டர் தடை செய்யப்பட்ட ஒரு பொருளை பயன்படுத்தியுள்ளதாக பரிசோதனையில் கண்டறியப்பட்டுள்ளதால் தனது 9 ஒலிம்பிக் தங்கப்பதக்கங்களில் ஒன்றை ஜமைக்காவின் தடகள வீரர் உசைன் போல்ட் திருப்பியளிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. கடந்த 2008 ஆண்டில் பெய்ஜிங்கில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் பெற்ற ஜமைக்காவின் ஆண்கள் 4x100 மீட்டர் ரிலே ஓட்டப்பந்தய அணியில் கார்டர் இடம்பெற்றார். கடந்த ஆண்டு சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி மறுபடியும் சோதனை செய்த 454 ஊக்க மருந்து மாதிரி சோதனைகளில் கார்டரின் உடலிலிருந்து எடுக்கப்பட்ட மாதிரியும் சோதனை செய்யப்பட்டது. இந்த சோதனையில் தடை செய்யப்பட்ட பொருளான மெத்தில் ஹெக்ஸா நெமினேன் என்ற வேதிப்பொருளை அவர் பயன்படுத்தியது தெரிய வந்துள்ளது. வளரும் நாடுகளில் கருக்கலைப்புக்கு உதவும் அறக்கட்டளைகளுக்கு அமெரிக்கா நிதியுதவி அளிப்பதை தடை செய்து அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ள சூழலில் அதற்கு எதிர் நடவடிக்கையாக சர்வதேச நிதி உருவாக்கப்படும் என்று நெதர்லாந்து அரசாங்கம் அறிவித்துள்ளது. பெண்களின் நலனை குறைத்து மதிப்பிடுவதற்கு அதிபர் டிரம்பின் முடிவை அனுமதிக்க முடியாது என்று நெதர்லாந்து மேம்பாட்டுத்துறை அமைச்சர் லிலியன் ப்ளூமேன் தெரிவித்துள்ளார். கருக்கலைப்புக்கான நிதியுதவியை நிறுத்துவதால் கருக்கலைப்பு குறைந்துவிடாது என்றும், ஆபத்தான கருக்கலைப்புகளை அதிகரிக்கச் செய்து அது தொடர்பான உயிரிழப்புகளை அதிகரிக்கச் செய்யும் என்று அவர் தெரிவித்துள்ளார். குடும்ப கட்டுப்பாட்டு நடவடிக்கையாக கருக்கலைப்பு செய்வது அல்லது அது பற்றி விவாதிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடும் சர்வதேச குழுக்களுக்கு அமெரிக்கா நிதியுதவி அளிப்பதை தடை செய்யும் உத்தரவை டிரம்ப் பிறப்பித்தார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அரங்கம். தமிழக கண்ணோட்டம். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த நிரந்தர சட்டம் கோரி நடைபெற்ற போராட்டங்கள் முடிவுக்கு வந்தபோது சென்னை மற்றும் சில பகுதிகளில் காவல்துறை நடந்து கொண்ட விதம் சர்ச்சையாகியுள்ளது. இதுகுறித்த விரிவான செய்தி தொகுப்பை தருகிறார் முரளிதரன்.
தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வேண்டுமென கோரி மாநிலம் முழுவதும் நடைபெற்ற போராட்டங்கள் நேற்று முன்தினம் முடிவடைந்தபோது சென்னையிலும் மாநிலத்தின் வேறு சில பகுதிகளிலும் காவல்துறை நடந்து கொண்ட விதம் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. ஜனவரி 23 காலையில் மெரினா கடற்கரையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களை வலுக்கட்டாயமாக காவல்துறை அப்புறப்படுத்த ஆரம்பித்த பிறகு சென்னையின் பல பகுதிகளிலும் சாலை மறியல் போராட்டங்களும் கலவரங்களும் நடக்க ஆரம்பித்தன. இந்த கலவரங்களை அடுத்து நடேசன் சாலை, அவ்வை சண்முகம் சாலை, நடுக்குப்பம், ரூதர்ஃபோர்டுபுரம் ஆகிய பகுதிகளில் கல்லறி சம்பவங்கள் நடந்தன. இதற்கு பிறகு காவல்துறை கடுமையான நடவடிக்கைகளில் இறங்கியது. கல்லறியில் ஈடுபட்டவர்களை பிடிக்க முடியாத நிலையில் வீடு வீடாக புகுந்து உள்ளிருந்தவர்களை தாக்கியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. நாடுக்குப்பம் பகுதியில் இருந்த மிகப்பெரிய மீன் சந்தை ஒன்று தீ வைத்து எரிக்கப்பட்டது. இது தவிர இருசக்கர வாகனங்களை காவல்துறையினர் தேவையின்றி தாக்கும் காட்சிகளும், காவல்துறையினரே வாகனங்களுக்கும் வீடு ஒன்றுக்கும் தீ வைக்கும் காட்சிகளும் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. காவல்துறையினர் தாக்குதல் நடத்திய சம்பவங்கள் குறித்து காவல்துறை வெளியிட்ட அறிக்கையில் இது தொடர்பான காட்சிகள் காவல்துறையின் சைபர் கிரைம் பிரிவுக்கு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. சென்னை மட்டுமல்லாமல் மாநிலத்தின் பல பகுதிகளிலும் போராட்டக்காரர்களை கலைந்து செல்ல வைக்கும் முயற்சிகளில் காவல்துறையினர் கடுமையான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மனித உரிமை ஆர்வலர் முகிலன் தான் காவல்துறையால் தேவையின்றி கடுமையாக தாக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். தன்னை காவல்துறை தனிமைப்படுத்தி தாக்குதல் நடத்தியதாகவும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை விமர்சித்ததற்காகவும் தாக்கியதாகவும் முகிலன் குற்றம் சாட்டினார். இதேபோல வைகைநதி பாலத்தில் பிடித்து வைக்கப்பட்டிருந்த ரயிலை மீட்கும் முயற்சியின் போது கீழே இருந்து எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் மீதும் தடியடி நடத்தப்பட்டது. இந்த நிலையில் ஜனவரி 24 வன்முறையில் ஈடுபட்டவர்களை தேடுவதாக கூறி மீண்டும் காவல்துறையினர் மாட்டாங்குப்பம் ஆகிய பகுதிகளில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டது அந்த பகுதியில் வசிக்கும் மக்களிடம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் 23 வரை காவல்துறையும் இந்த போராட்டத்திற்கு ஒத்துழைத்ததாக கூறப்பட்டு வந்த நிலையில் 23 வெடித்த வன்முறை காவல்துறைக்கு பெரும் நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் போராட்ட களத்தில் ஊடுருவிய தேச விரோத சக்திகள்தான் இந்த வன்முறைக்கு காரணம் என்று கூறுகிறது காவல்துறை. ஆனால் அந்த சக்திகளை முன்கூட்டியே ஏன் கைது செய்யவில்லை என்று கேள்வி எழுப்புகிறார்கள் மனித உரிமை ஆர்வலர்கள். மனித உரிமை ஆணையம் தற்போது இந்த வன்முறை குறித்த ஆய்வில் இறங்கியுள்ளது. மக்கள் நல கூட்டணி ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரிபரந்தாமன் தலைமையில் இதனை விசாரிக்கப் போவதாக அறிவித்துள்ளது.
சென்னை செய்தியாளர் முரளிதரன் வழங்கிய தொகுப்பு அது. அடுத்ததாக, தமிழக அரசு கொண்டு வந்துள்ள ஜல்லிக்கட்டு சட்ட திருத்தத்தை எதிர்த்து விலங்குகள் நல வாரிய உறுப்பினர்கள் மற்றும் விலங்குகள் நல அமைப்புகள் மனு தாக்கல் செய்வதற்கு இன்று உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்தது. இதுகுறித்து பத்திரிகையாளர் வெங்கடேசனிடம் கேட்டார் தங்கவேல்.
அட்டார்னி ஜெனரல் அவர்கள் மத்திய அரசின் அறிக்கையை நாங்கள் திரும்ப பெறுவதாக கூறினார். ஆனால் அதை எதிர்த்து இன்று விலங்கு நல ஆர்வலர்கள் பல்வேறு மனுக்களை தாக்கல் செய்தனர். அவர்கள் குறிப்பாக மத்திய அரசு கோரியது போல் இது தீர்ப்பு வழங்காமல் இருக்கக்கூடாது, ஏனெனில் ஜல்லிக்கட்டு என்பது ஒரு அம்சம்தான், பல்வேறு அம்சங்களையும் நாங்கள் கோரிக்கை விடுத்துள்ளோம். எனவே இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்க வேண்டும். மேலும் தமிழக அரசின் சட்டமானது மத்திய அரசு ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூயல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் அந்த சட்டத்திற்கு முரணாக அமைந்துள்ளது. இது போன்ற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டுவதற்கு மத்திய அரசிற்கு தான் அதிகாரம் உள்ளது, மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று அவர்கள் வாதாடினார்கள்.
மத்திய அரசு தனது அறிவிக்கை வாபஸ் பெறுவதாக நேற்று அறிவித்திருந்தது, அதனுடைய நிலை என்ன?
அதாவது நீதிபதிகளிடம் அவர்கள் அனுமதி பெற்றுவிட்டனர். இது முறையாக வெள்ளிக்கிழமை என்று தாக்கல் செய்யப்படும் என்று தெரிகிறது. இந்த அனைத்து மனுக்களும் திங்கட்கிழமை என்று விசாரணைக்கு வருகிறது. அப்பொழுது விலங்கு நல ஆர்வலர்கள் இந்த தமிழக அரசு சட்டசபையில் ஒருமனதாக நிறைவேற்றிய இந்த சட்டத்திற்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்தாலும் அளிக்காவிட்டாலும் அது செல்லாது என அறிவிக்க கோரி அவர்கள் வாதாடி இருக்கிறார்கள். இந்த சட்ட திருத்தத்திற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும், ஜல்லிக்கட்டை மீண்டும் நடத்த அனுமதிக்க கூடாது என்று அவர்கள் வாதாட இருப்பதாக தெரிகிறது. அவர்கள் முக்கியமாக இந்த மாதிரி சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும், மேலும் மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தில் மாநில அரசுகள் விதிகள் எந்த விதமாகவும் போடக்கூடாது, மத்திய அரசு தான் போட வேண்டும். எனவே இந்த சட்ட திருத்தத்தை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் அந்த மனுவில் கோரியுள்ளனர்.
இதன் விளைவாக தமிழக அரசின் சட்ட திருத்தத்துக்கு இடைக்கால தடை விதிக்க வாய்ப்பு இருக்கிறதா?
சாதாரணமாக இது போன்ற வழக்குகளில் ஆரம்ப நிலையிலேயே தடை வழங்குவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு அதன் பிறகுதான் இந்த சட்ட சிக்கல்களுக்கு இடைக்கால தடை விதிக்க முடியுமா என்று அவர்கள் சட்ட சிக்கல்களுக்கு ஒரு தீர்வு அளிப்பார்கள். ஆரம்ப நிலையிலேயே இடைக்கால தடை வழங்குவதற்கு உச்ச நீதிமன்றம் அநேகமாக இது போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளில் இடைக்கால தடை வழங்க வாய்ப்புள்ளது.
பத்திரிகையாளர் வெங்கடேசன். காங்கிரஸ் தலைவர் பிரியங்கா காந்தி அழகாக இருப்பதால் காங்கிரஸ் அவரை உத்தரப்பிரதேச தேர்தலில் முன்னிறுத்தி உள்ளது என்று பாஜக தலைவர் வினய் கட்டியார் தெரிவித்த கருத்து பாலியல் ரீதியான கருத்து என்ற சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. இதுகுறித்து தமிழக பாஜக மாநில தலைவர் தமிழிசையிடம் கேட்டேன்.
பிரியங்கா வந்து ஒரு யங் லீடர், எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க, அதனால அவர் வந்து ஒரு லைட்டர் சென்ஸ்ல இதை சொல்லியிருக்காருன்னு தான் நான் இதை எடுத்துக்கிறேன். ஏன்னா ஏதோ வெரி ஹார்ஷ் வேர்ட்ஸோ இல்லைனா வெரி ப்ரிக்கிங் வேர்ட்ஸோ அது மாதிரி எதுவும் சொல்லல. ஸோ ஐ தாட் இட் இஸ் இன் எ லைட்டர் சென்ஸ் அப்படிதான் பேசிருக்காருன்னு நினைக்கிறேன்.
பிரியங்கா என்ன சொல்லிருக்காங்கன்னா இது வந்து ஒரு செக்ஸிஸ்டான ஒரு கமெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க பதில் கொடுத்தாங்க.
இல்ல இல்ல அதாவது அப்படின்னா அதை விட வேற மாதிரி பேசிருந்தா நானும் as a female leader நான் அப்படி சொல்லியிருப்பேன். பட் அது வந்து ஒரு லைட்டர் சென்ஸ்ல ஒரு பாசிட்டிவ் வேல அதை மாதிரி சொல்லியிருக்கிறதுனால இது அந்த மாதிரிதான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அவரை பத்தி எனக்கு தெரியும், சொன்னவரை பத்தியும் தெரியும். இஸ் அவர் சீனியர் லீடர், அவர் ஒரு மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன், அவர் ஒரு டெடிக்கேட்டட் பர்சன், பொலிட்டிக்ஸ் முன்னால் இருக்கிறவர்.
தமிழக பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன். வினய் கட்டியாரின் கருத்து தொடர்பாக தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜோதிமணியிடம் கேட்டேன்.
வினய் கட்டியார் இது சொல்றது முதல் டைம் கிடையாது. அவர் வந்து ஆர்எஸ்எஸ் ஓட ஐடியா என்னவோ அதுதான் சொல்றாரு. ஆர்எஸ்எஸ் வந்து பொதுவாகவே வந்து பெண்களை ஒரு உடலாகவும் ஒரு பிள்ளை பெறும் இயந்திரமாகவும் அவர்கள் வீட்டுக்கு வெளியில் போய் வேலை செய்யக்கூடாதவர்களாகவும் குழந்தை பெற்று கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறவங்களாக தான் பெண்களை பாக்குறாங்க. ஸோ ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியோடைய எக்ஸ்டென்ஷனாக தான் நம்ம வினய் கட்டியார் பார்த்து சொல்ல முடியும். இவர் வந்து பிரியங்கா காந்தியை மட்டும் அவமானப்படுத்தலை, இவங்க ஸ்மிருதி இரானியும் அவமானப்படுத்துறாரு. அதை கூட புரியாத ஒரு ஒரு தலைவராக அவர் இருக்கிறது வந்து நீங்க அது பிஜேபியுடைய வளர்ச்சி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பிரியங்கா காந்தி அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி வந்து பெண்கள் வந்து ரொம்ப அதுக்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. ஆமா, என்னோட பெண்கள் வந்து ரொம்ப பலமானவங்க, உறுதியானவங்க, அழகானவங்க, இதுல இருந்து உங்களுக்கு பிரச்சனை என்ன? பெண்களை வந்து இப்ப பிரியங்கா காந்தி வந்து அழகா இருக்கிறாங்கிறதுக்காக வந்து காங்கிரஸ் கட்சி அவங்கள முன்னிறுத்தல. அவங்க வந்து நீண்ட காலமா அரசியல வந்து வெளிப்படையா வரலினா கூட ஒரு நீண்ட காலமா வந்து நீங்க அமைதி ரைபரேலி தொகுதிகளில் தொடர்ந்து பிரச்சாரம் பண்றது, அந்த தொகுதி தொடர்பான வேலைகளை செய்யறது தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அது இல்லாம இந்த குறிப்பிட்ட தேர்தலில் உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் போன்ற தேர்தலில் பிரியங்கா காந்தி அவங்களோட ரோல் இருக்கு. பிரியங்கா காந்தி அழகா இருக்காங்க, அப்போது அதுக்காக வந்து முன்னிறுத்தல. அதே மாதிரி ஸ்மிருதி இரானி அவங்களுக்கும் வந்து ஒரு அவங்க ஒரு ராஜ்யசபா எம்பியா இருந்திருக்காங்க, மகிளா மோர்ச்சாவோட பிரசிடென்டா இருந்திருக்காங்க. அதனால பிரிய அவங்களுக்கும் வந்து ஒரு அரசியல் பின்னணி இருக்கு, ஒரு அனுபவம் இருக்கு. பிஜேபி மாதிரி வந்து அதை மலிவாவோ அவங்கள வந்து ஒரு அவமானப்படுத்தும் விதத்திலோ நான் பேச விரும்பல.
காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜோதிமணி, தமிழகத்தில் மாணவர்கள் நடத்திய ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் வணிகர்கள் பெப்சி மற்றும் கோக் குளிர்பானத்தை தமிழகத்தில் விற்கப் போவதில்லை என வணிகர் சங்கங்கள் முடிவு செய்துள்ளன. இதுகுறித்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் ஏ எம் விக்ரமராஜாவிடம் கேட்டார் சிவகுமார்.
1998 பெப்சிகோ எதிர்த்து நாங்கள் பெரிய அளவில் போராட்டத்தை நடத்தினோம். அந்த வேளையில மக்களுடைய பேர் ஆதரவு அதுல கிடைக்கல. இப்ப இந்த ஜல்லிக்கட்டுல போராடிய மாணவர்கள், இளைஞர்கள், மாணவிகள் இவங்க அந்நிய ஆதிக்கம் இங்கு நுழைய கூடாது என்ற கோஷத்தை வலுவா செயல்படுத்தாங்க. இது மாணவர்கள் மாணவிகள் என்பதோட அந்த குடும்பத்தார் அனைவருமே ஒட்டுமொத்த பொதுமக்களும் இந்த போராட்டத்தில் களமிறங்கினாங்க. ஆகவே இந்த தருணத்தில் தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு பெப்சிகோக் நிறுவனத்தை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தினால் வெற்றி பெறுவது நிச்சயம் என்ற அடிப்படையில் நாங்கள் தமிழ்நாடு வணிகத்துறை பேரவை சார்பாக நேற்று விழுப்புரத்தில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு தமிழகம் தழுவிய அளவில் 6000 சங்கங்கள் எங்களோட இணைப்பு சங்கங்களாக இருக்கிறது. இதில் 21 லட்சம் கடைகள் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த போராட்டம் என்பது வருகின்ற ஒரு மாத காலம் பிப்ரவரி மாதம் முழுவதுமாக பிக்னோட்டின் மூலமாக பெப்சி கோக் குளிர்பானம் குடிப்பதால் எவ்வளவு நோய்க்கு ஏற்படுகிறது, எந்தெந்த அடிப்படையில் இதற்கு நோய் கிருமிகள் பரவுகிறது என்பதை எல்லாம் பட்டியலிட்டு நாட்டு குளிர்பானங்கள் என்னென்ன இருக்கிறது என்பதை ஊக்கப்படுத்துவதற்கும் தொடர்ந்து இந்த 10 லட்சம் நோட்டீஸ் மாணவர்கள் மாணவிகள் உதவிகளோடும் இது தமிழகம் முழுவதும் விளம்பரம் செய்ய இருக்கிறோம். அதன் பிறகு மார்ச் 1 தமிழகம் தழுவிய அளவிலே
வெளிநாட்டு குளிர்பானங்கள் பெப்சிகோக்கு விற்பனை செய்ய மாட்டோம். ஆனா அதே சமயம் வந்து உங்களை சார்ந்த வணிக நிறுவனங்களில் விற்பனை செய்யப்பட்டாலும் தமிழகத்துல வந்து பல ஷாப்பிங் மால் இருக்கு, அங்கெல்லாம் விற்பனை செய்யத்தான் போறாங்க. பெப்சிகோக் மட்டும் இல்லையே, வெளிநாட்டு பானங்கள், வெளிநாட்டு உணவுனா பல வகை இருக்கு, பிசா போன்ற பல உணவு வகைகள் இருக்கு. எல்லா வெளிநாட்டையும் தடை செய்ய முடியாது.
உணவு பொருட்களை நாங்க கையில் எடுக்கல. காரணம் என்னன்னா இந்த பெப்சிகோக் நிறுவனம் தான் நம்மளுடைய குடிநீர் ஆதாரமான குடிநீரை ஒட்டு மொத்தமா உறிஞ்சிடுறான். ஆகவே தமிழகத்துல விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பெரிய தட்டுப்பாடு ஏற்படுது.
வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் ஏ எம் விக்ரமராஜா. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும், ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் வழியாகவும் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.